கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 7 அத்தியாயம் தப்பித்து ஓடிவிடு. இதன் தொடர்ச்சியை கேட்கலாம். வந்தியத்தேவனை போன்ற திறமையும் தீரமும் உள்ள இளைஞர்கள் இப்படி சிறையில் வாடுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் அந்த இடைவெளி வழியாக வந்தவுடன் வந்தியத்தேவன் ஒரு கணம் அவனையே உற்று நோக்கிவிட்டு ஒருவரை திடீரென்று யார் இவர் என்று கேள்விகளை கேட்டு திகைக்க வைக்க கூடாது என்ற எண்ணத்தில், ஐயா வருக வருக, உங்கள் வரவு நல்வரவாகுக என்று நகைத்தவாறு வரவேற்றான். பரமேஸ்வரன் தொண்டையை கணைத்துக் கொண்டான். உடல் ஆடையில் ஒட்டி கொண்டிருந்த பொழுதியை தொட்டுவிட்டு கொண்டான். மீண்டும் பாறைகளை எடுத்து பெயர்த்து அடையாளமே தெரியாது வைத்து விட்டான். அவன் செய்கை ஏதும் வந்தியத்தேவனுக்கு புரியவில்லை.
வானர் குல வீரனே, ஏன் திகைக்கின்றாய்? ஏன் பெயர்த்தான்? ஏன் மீண்டும் அதே இடத்தில் பாறைகளை வைக்கின்றான் என்றுதானே? தம்பி, எல்லாம் உனக்காகத்தான்
என்று கூறி அந்த குறுகிய இடத்தில் கட்டப்பட்டிருந்த மேடையில் அமர்ந்து வந்தியத்தேவனையும் அமருமாறு கூறினான். வந்தியத்தேவனுக்கு பரமேஸ்வரனுடைய செய்கை சொல் இது எதுவும் புரியவில்லை. இவனும் பழுவேட்டரையர் அனுப்பிய ஒற்றனாக இருக்குமோ என்று ஐயப்பட்டான். அவன் மனத்தை எளிதில் புரிந்து கொண்ட பரமேஸ்வரன்,
தம்பி, உன்னை பார்ப்பதற்காகவே நான் இங்கு வந்தேன். நேர் வழியே வர இயலாது. அரசு குலத்தவருக்கு இங்கே வந்து காண அனுமதி இல்லை என்றால் அரசியலில் சிறு ஊழியம் செய்யும் எனக்கு மட்டும் வழி ஏது என்றான்.
அரசாங்க ஊழியனுக்கு என்னிடம் என்ன வேலை?
வந்தியத்தேவன் எண்ணினான்.
தம்பி, என்னை உனக்கு தெரியாது. ஏன், எவருக்கும் தெரியாது. இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான ஊழியர்களில் நானும் ஒருவன். எனக்கு சுந்தர சோழ மகாராஜா காலத்திலேயே இருமுடி பிரமாதிராஜன் என்று பட்ட பெயர் என் சிறந்த உழைப்பிற்காக கிடைத்துவிட்டது. அவரது காலத்திற்கு பின் நான் வேலையை உதறி தள்ளிவிட்டு போயிருக்க வேண்டும். அதுவேறு கதை. நான் வந்த கதையை கூறிவிடுகின்றேன். நீ சோழ சாம்ராஜ்யத்திற்கு உழைத்த உழைப்பிற்கு உனக்கு கிடைத்த சன்மானத்தை பார்த்தாயா? ஆயுள் தண்டனை. அதனால்தான் கூற வந்தேன், இந்த நாட்டின் சிறையிலே ஏன் இருக்க வேண்டும் என்று.
ஏன், வேறு நாட்டு சிறைக்கு என்னை போக சொல்கின்றாயா?
உனக்கு எதற்கு தம்பி சிறை? இளவயதினன், இந்த உலகில் நீ சாதிக்க வேண்டியவை ஏராளமாக உள்ளன. உன்னை போன்ற வீரர்களின் கரங்கள் காரை கட்டிகளை பெயர்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க கூடாது. பாசறையில் அமர்ந்து போருக்கு திட்டம் திட்ட வேண்டிய உன் மூளை இந்த இருட்டு சிறையில் சென்று போனதை எண்ணி குழம்பிக் கொண்டிருக்க கூடாது. அதிலும் தம்பி, காதல் சிந்தனையே கூடாது. காதல் சிந்தனையிலும் இளவரசி குந்தவையை நினைத்துக் கொண்டிருப்பதில் எவ்வளவும் நன்மை இல்லை.
பரமேசுவரன் இப்படி கூறிய போது அவன் பற்களை உதிர்த்து விடலாமா என்று வந்தியத்தேவன் துடித்தான். அவசரம் இல்லாமல் யோசனை செய்ய பழகி போனதால் துடிக்கும் கரங்களை தடுத்து நிறுத்தி கொண்டான். பரமேஸ்வரன் தொடர்ந்தான்.
வீர இளைஞனே, உன் நன்மையை கருத்தித்தான் நான் இங்கு வந்தேன். எனக்கு இவ்விஷயத்தில் கடுகளவு ஆதாயமும் இல்லை. நீயோ அரச பரம்பரையை சேர்ந்தவன். என்றாவது ஒரு நாள் நாட்டை ஆள வேண்டியவன். ஆள இயலாது போனாலும் பெரும் பதவியையாவது வகிக்க வேண்டியவன். அதனால் இங்கிருந்து தப்பி போய்விடேன். வந்தியத்தேவன் சிறிது யோசித்தான். குறுக்கை எதிர்த்து பேசாமல் அவன் கூறுவதை கேட்டறிவோம் என்று எண்ணினான்.
எங்கிருந்து தப்பி போய்?
அப்படி கேளு தம்பி. தப்பி ஓடிப்போக உனக்கு 9 மடத்தில் ராஜா ஆனைமலை காடு உன்னை எதிர்பார்த்து நிற்கிறது. அங்கே அமரபுஜங்க பாண்டியர் 16 வயது பிராயத்தினராய் சிங்கக்குட்டி போல் துடிதுடிப்போடு படைக்கு ஆட்களை சேர்த்து வருகிறார். போருக்கு ஆயுதங்களை வாயத்தப்படுத்தி வருகிறார். பண்டங்களை சேர்த்து வருகிறார். நீ அவரோடு போய் சேர்ந்து கொள். பாண்டிய நாட்டு வீர இளைஞர்கள் 100 அவரிடம் வந்து சேர்கின்றார்கள். 1000, 10000 என்று ஆனவுடன் அவர்கள் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வருவர். அவர் தந்தைக்கு இழைத்து அநீதிக்கு பழி வாங்குவர். தம்பி, நீ போய் அந்த வீர இளைஞர்களுக்கு வாட்பயிற்சி கற்றுக்கொடு. குதிரை பயிற்சி கற்றுக்கொடு. ஆதித்த கரிகாலரிடம் நீ கற்றுக்கொண்ட வாள் சுழற்றும் கலையை சொல்லிக் கொடு. அருண்மொழிவர்மரிடம் அறிந்த போர் முறைகளை சொல்லிக் கொடு. பாண்டிய நாட்டவர் நன்றி மறவாதவர்கள். வீர சிம்மாசனத்தை அளிப்பார்கள். இரத்தின கிரீடத்தை உனக்கு கொடுப்பார்கள். வைர வாளை அளிப்பார்கள் என்று சொல்.
ஓ, இங்கிருந்து எப்படி தப்பி செல்வது?
வந்தியத்தேவன் கேட்டான்.
அப்படி கேளடா, என் அரசலன் குமாரா. இப்பொழுது நான் கற்களை பெயர்த்து வந்தேனே, அந்த இடம் நாணய சாலையில் விறகுகள் சேமிப்பு இடம். இந்த கற்களை பெயர்த்து கொண்டு நீ அந்த பக்கம் வந்து மீண்டும் கற்களை அதே இடத்தில் வைத்து விட வேண்டும். விறகு கட்டுகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிரு. வெளியே இருந்து விறகு சுமைகளை கொண்டு போக வரும் விறகு வெட்டி கடைசி சுமையை போட்டவுடன் நான் ஆந்தை கூவுவது போல் குரல் எழுப்புவேன். நீ அந்த விறகு வெட்டி மீது பாய்ந்து அவனை கட்டி போட்டு பேச முடியாது செய்து உன் உடைகளை கழற்றிவிட்டு அவன் உடையை அணிந்து கொண்டு வெளியேற வேண்டும். உன் மீது யாரும் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அங்கிருந்து நீயே பழுவூர் காடுகளுக்கு விரைய வேண்டும். அங்கு என் சகோதரர்கள் இருப்பர். அவர்கள் உனக்கு வேண்டியதை செய்வார்.
ஓ, உன் சகோதரன் யார்? ரவிதாசனா? ஆம், நீ எப்படி கண்டுபிடித்தாய்? ஆந்தை ஒளி முன்பெல்லாம் மாயமந்திர வேலைகளை எல்லாம் செய்து வந்தானே, இப்போதும் அவை தொடர்கின்றனவா?
மந்திர வேலையெல்லாம் அவன் விட்டுவிட்டான். அவனுடைய நோக்கம் முழுமையும் இப்போது அமரபுஜங்கர் வெல்வதிலேயே இருக்கிறது. அமரபுஜங்கரை வளர்த்தவன் அல்லவா என் அண்ணன்? வந்தியத்தேவன் மௌனமாயிருந்தான்.
அடுத்து கூண்டில் வேங்கை தன் உருமலை தொடங்கிவிட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் காவலர்கள் அதற்கும் தனக்கும் உணவிட வந்து விடுவார்கள். அதற்குள் இந்த பரமேஸ்வரனை இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும் என்று வந்தியத்தேவன் எண்ணினான்.
தம்பி, என்ன யோசிக்கின்றாய்? சரி என்று சொல்லு.
வந்தியத்தேவன் கடகடமென்று நகைத்தான். சிறை நின்று தப்புவது என்பது மட்டும் முடியாத காரியம். அது முறை என்று
முறையாவது ஒழுங்காவது.
ஆம், என்னை வேண்டும் என்று சிறையில் அடைக்கவில்லை, விசாரணை நடத்திய தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள்.
விசாரணையா? சோழ நாட்டில் நீதியா என்று கேலியாக சிரித்து, அப்போது உன் குற்றத்தை ஒப்புக்கொள்கின்றாயா? தண்டனையை அனுபவிக்க ஆயத்தமாயிருக்கின்றாயா?
அது வேறு விஷயம். என்னால் சிறை நின்று தப்பி ஓட முடியாது.
நல்ல அருமையான வாய்ப்பை இழக்கின்றாய். போகட்டும், அதிர்ஷ்டம் உன்னோடு பிறந்ததன்று. வருகிறேன். நான் இங்கு வந்ததையோ தெரிவித்தவற்றையோ பற்றி மூச்சு விட்டாயோ, பிறகு ஆதித்த கரிகாலருக்கு நேர்ந்த கதிதான் உனக்கும் என்று கூறி இடைவெளி வழியாக வெளியேறினான். மறுகணம் பாறைகளை எடுத்து இடைவெளி தெரியாது மறுபக்கத்தில் நின்று அடைக்கும் ஓசை கேட்டது. வந்தியத்தேவனுக்கு நடந்தவையெல்லாம் கனவு போல் தோன்றியது. கனவு அன்று என்பதற்கு சாட்சியாக பரமேஸ்வரன் வந்த இடத்தின் அருகே சிறு பை இருந்தது. வந்தியத்தேவன் அதை எடுத்து குலுக்கினான். கலகலவென ஓசை. அதை பிரித்தான். பொன்னாணயங்கள், அவ்வளவும் பொன்னாணயங்கள். பிறகு வெகு காலம் வரை அந்த சிறைச்சாலைக்கு யாரும் விஜயம் செய்யவில்லை. தினந்தோறும் உணவு கொண்டு வருபவன் முகத்தை பார்த்து பார்த்து அவனுக்கு அலுப்பு ஏற்பட்டு விட்டது. சில காலம் கழித்து அழகிய இளைஞன் ஒருவன் சிறை கம்பிகளுக்கு எதிரில் வந்து நின்றான். இடுப்பிலே வெண்பட்டாடை, வெளுத்த செந்நிறமுள்ள அங்கு வஸ்திரத்தை அணிந்திருந்தான். நெற்றியிலே பளிச்சென்று திருநீறு. அவன்தான் மதுராந்தக உத்தம சோழ தேவரின் மகன் கண்டராதித்தன்.
ஐயா, வருக வருக. இந்த பாதாள சிறை தேடி நீங்களும் வந்ததன் காரணம் யாதோ? அரச குடும்பத்தவர் போல் இருக்கின்றீர்கள்
என்று வந்தியத்தேவன் கூறினான். கண்டன் மதுரன் கலகலவென்று நகைத்தான்.
சிவ சிவா, கொலை எனும் நெடுஞ்சொல்லையே நான் நினைப்பவன் அல்ல. உங்களைத்தான் காண வேண்டி வந்தேன். என் பெயர் மதுராந்தகன் கண்டராதித்தன்.
வந்தியத்தேவன் மறுமொழி பேசவில்லை. இன்றுதான் முதல் தடவையாக அவன் காண்கின்றான். ஆனால் அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றான். உத்தம சோழ மதுராந்தக தேவரின் ஒரே அருமை மகன் பாட்டியார் செம்பியன் மாதேவியிடம் வளர்ந்து வருவதை பற்றி காற்று வாக்கில் கேள்விப்பட்டிருக்கின்றான். நிலமாளும் மன்னனின் புதல்வன் இந்த நிலவரைக்கு வருவானேன்?
உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன்
என்று தொடங்கினான் மதுராந்தகன் கண்டராதித்தன்.
அப்படியா? மிக நன்றி, மிக நன்றி. என்ன கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? சோழ குல துரோகி என்றா? ஆதித்த கரிகாலனை கொன்று இந்த சூரிய குலத்தவர்களின் அரியணையை அபகரிக்க சூழ்ச்சி செய்தவன் என்றா? எப்படி கேள்விப்பட்டீர்கள்?
சிவ சிவா என்று செவிகளை மூடிக்கொண்டு
என்ன வார்த்தையை புகன்றீர் வானவர் குல வீரரே? சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சதி செய்து விட்டன. தங்களுக்கு தண்டனை அளித்த பேரரசரின் புதல்வன் என்று என்னை வெறுக்காதீர்கள். என் தந்தைக்கு உங்களிடம் மதிப்பு மரியாதை அதிகம். என் பாட்டியார் செம்பியன் மாதேவியார் நடந்த சம்பவங்களை கதை போல் சொல்லிய போது தங்களை பற்றிய மதிப்பு உயரும் வகையில் கூறியிருக்கின்றார்கள். என் சிறிய தந்தை அருள்மொழி தேவர் மட்டும் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா?
இளவரசர் அருள்மொழி தேவர் சோழ நாட்டில் நடந்தது எதுவும் அறிய மாட்டாரா?
ஐயோ, அவர் எது அறியார்? தன் தந்தை பொன் மாளிகையில் துஞ்சிய செய்தியை கூட அவர் அறிய மாட்டாரே. ஈழத்தில் இருந்தார், பூதத்தீவில் இருந்தார், செண்பகத்தீவில் இருந்தார், மானக்கவரத்தில் இருந்தார். அப்போது எல்லாம் இங்கு குறிப்பிடும்படியான சம்பவம் ஏதும் நடைபெறவில்லை. அதன் பிறகு அவர் இருப்பிடம் யாருக்கும் தெரியவில்லை. அவரை கண்டதாக எவரும் கூறவில்லை. எவ்வளவு நாட்களாக தங்களை காண வேண்டும் என்று நான் துடித்தேன். என் அத்தை குந்தவை பிராட்டியாரும் காஞ்சி சென்று காண வேண்டும்.
அருமை தம்பி கண்டதேவரே என்று வந்தியத்தேவன் வாஞ்சியோடு அழைத்தான். அழகன் அவன் பேச்சிலும் தோற்றத்திலும் வந்தியத்தேவன் மயங்கிவிட்டான்.
இல்லை இல்லை, என்னை மதுரா என்று அழையுங்கள். என் பாட்டியார் என்னை மதுரா என்று அழைப்பார்கள். என் தந்தை என் பாட்டியார் விருப்பத்திற்கு மாறாக ஆள ஆசைப்பட்டார். ஆனால் என்னை ஆண்டவன் திருப்பணிக்கு மட்டுமே வளர்க்கின்றார். நான் ஒன்று கூறுகின்றேன், கேட்பீர்களா?
இதோ எவ்வளவோ சொல்லி வருகின்றீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றேனே என்றான் வந்தியத்தேவன்.
இது வேறு விஷயம், நான் சொல்வதை தவறாக கொள்ளக்கூடாது.
கூறுங்கள்.
நீங்கள் இருப்பதற்கு ஏற்ற இடம் இந்த சிறைச்சாலை அன்று. நீங்கள் தப்பி செல்ல வழி கூறுகின்றேன். தப்பிச் செல்லுங்கள். இளவரசர் அருள்மொழிவர்மரை கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள். அவர் உங்களை காப்பாற்றுவார்.
மதுரா, உன் அன்பு இதயத்தை போற்றி புகழ்கின்றேன். ஆனால் முறைப்படி விசாரணை நடத்தி தண்டனை பெற்றோர் தப்பி செல்வது தவறாகும். நான் தப்பி செல்வதால் என் பேரிலும் குற்றம் நிலை பெற்றுவிடும்
என்று வந்தியத்தேவன் கூறி தன் கரங்களை கம்பிகளுக்கு வெளியே நீட்டினான். மதுரன் அவற்றை பிடித்துக் கொண்டு
என்னை பொறுத்தருளுங்கள்,
நான் கூறியது தவறென்றால் அதற்காக என்னை பற்றி தவறாக எண்ண வேண்டாம் என்று கண்கலங்க கூறினான். மதுரா, வருத்தப்படாதே, என் மீது உனக்குள்ள அன்பு தெரிய வருகிறது. நட்புக்கு வெகு காலம் பழக வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உணர்ச்சியே போதும். எனக்கு ஏதாவது உதவி செய்ய விருப்பம் கொண்டால் நான் கேட்கும் உதவி செய் என்றான் வந்தியத்தேவன். என்ன வேண்டும் கேளுங்கள். உங்கள் கம்பீரமான முகத்தை மறைக்கும் தாடியினை ஒழிக்க நாவிதரை அனுப்பவா, தலைக்கு எண்ணெய் அனுப்பவா, வேற்றுடை அனுப்பவா? வந்தியத்தேவன் அகைத்து, அவையும் தேவைதான், எனினும் வேண்டாம். இருளடர்ந்த இந்த சிறைச்சாலையில் பொழுதை கழிக்க நல்ல பல தமிழ் இலக்கிய சுவடிகள் இருப்பின் கொடு. உனது பாட்டனார் கண்டராதித்த தேவர் திருச்சிற்றம்பலத்தான் மீது அற்புத பாடல்களை பாடியுள்ளாரா? அவற்றையும் கொணர்ந்து கொடு என்றான் வந்தியத்தேவன். ஆஹா, இதைவிட பெரும் பேரு வேறுண்டா? என் பாட்டியாரும் நானும் சிவப்பெரு தலங்களை காண செல்வோம். அங்கே ஈசன் மீது பெரியவர்கள் அற்புத பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள். அவை 400-500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. அவற்றை பாட்டியார் கேட்டறிவார். நான் ஓலைச்சுவடையில் எழுதி கொள்வேன். என்ன அற்புதமான பாடல்கள்! ஒரு பாட்டை கேளுங்கள். இப்போது அவர் பாடினார். வெய்யொரு தோரி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தின் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசாறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று. இப்பாடலை மனனம் செய்து கொள்ளுங்கள். தீய கோள்கள் சிவபிரானின் அருளால் ஓடிவிடும். உங்கள் மனக்குழப்பம் தீரும். உங்கள் துயரமே தீர்ந்துவிடும். பாருங்களேன், நான் தினமும் ஒரு பாடல் வீதம் எழுதி உங்களுக்கு உணவு கொண்டு வருபவன் மூலம் அனுப்புகின்றேன் என்றார். யாராவது உங்களை தவறாக எண்ண போகின்றார்கள் என்றான் வந்தியத்தேவன். தவறாகவா? ஆண்டவனது அற்புத பாடல்களை எழுதி அனுப்புவது தவறு என்று கூறும் அளவுக்கு சோழ நாடு தாழ்ந்து விடவில்லை என்று கூறி நகைத்த வண்ணம் மதுராந்தக கண்டராதித்தன் அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டார். எதற்கு வந்தானோ, வந்ததில் நல்ல காரியம் ஒன்று முடிந்தது என்று வந்தியத்தேவன் சந்தோஷமடைந்தான். ஆனால் வருபவர்கள் எல்லோரும் தன்னை தப்பி ஓடுமாறு ஏன் கூறுகின்றார்கள் என்ற சிந்தனையில் ஈடுபட்டான். தினமும் பாடல் எழுத பெற்ற ஓலை ஒன்று கிடைக்கும். அதை திருப்பி திருப்பி பாடுவது படிப்பதுமாக காலம் கழிக்கலானால் யார் சிறைக்கதவருகே வந்தாலும் அவன் கவலைப்படுவது இல்லை. அன்று நல்ல பகல் வேளையில் பலர் நடமாடும் ஓசை அந்த பகுதியில் கேட்டது. அவன் மனமும் அன்று ஒரு நிலையில் இல்லை. கூண்டில் இருந்த வேங்கையின் உருமல் மிக அதிகமாக இருந்தது. அதற்கு உணவிடுபவர்கள் இரு தினங்களாக வரவில்லை. அகோர பசியோட அலறியது. வந்தியத்தேவன் கதவு கம்பிகளை பிடித்துவாறு நின்று கொண்டிருந்த போதுதான் இளவரசி வானதி எதிரே உள்ள சுரங்க பாதையில் நின்று கொண்டிருப்பது அவன் கண்களுக்கு தெரிந்தது. அவன் பெண்களின் திருமுகம் கண்டு எத்தனையோ ஆண்டுகளாகிவிட்டன. ஆனால் அவன் இதய சிறையில் தீட்டி வைத்துள்ள பெண் நல்லாளின் அழகு திருமுகத்தை அகக்கண்ணால் எவ்வளவோ முறை கண்டு கவலை தீர்த்திருக்கின்றான். அதே சமயம் புது கவலைகள் பெற்றிருக்கின்றான். அவனுக்கு பல பெண்களின் கண்கள் இப்போது ஒரு கறிக்குச்சியை கொடுத்தாலும் சுரைப்பாறை சுவரில் விதவிதமான கண்களை வரைந்து விடுவான். வேல் போன்ற விழிகள், அவற்றிலே மோகனாஸ்திரத்தை வீசும் மாய சக்தி அதிகம் இருக்கும். மீன் போன்ற விழிகள், அதிலே கனிவு இருக்கும், கர்வம் இருக்கும், பரிவு இருக்கும், பிடிவாதமும் இருக்கும், இதயத்தை புரிந்து கொள்ள முடியாத தன்மை இருக்கும். அதே சமயம் பிறர் இதயம் கவரும் சாந்தமும் இருக்கும். மருட்சி மிக்க மான் போன்ற கண்கள், ஒளி இருக்கும், உயர்ந்த எதையும் காட்டும் சாய இருக்கும். அதே மான்விழியை தான் இப்போது காண்கின்றோம். அந்த கண்களுக்கு உரிய இளவரசி வானதி தேவி இங்கே பாதாள சிறைக்கு எங்கே வந்தார்கள்? அவர்கள் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை தேவியின் பின்னால் அருண்மொழி வந்திருக்கின்றாரோ? வந்தியத்தேவன் உடல் சிலிர்த்தது. நாகை துறைமுகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் சந்தித்த அருண்மொழி வருமரை மீண்டும் காண்கின்றோம். வாழ்க ஈழம் கொண்டு திரும்பிய சூரர் வாழ்க என்று வாழ்த்தொழி எழுப்ப துடித்தான். ஆனால் இளவரசியை தொடர்ந்து எவரும் வரவில்லை. அங்கே நின்று கொண்டிருக்கின்றாரே, அதோ வேறு பாதையாக யாரோ வரும் காலடி ஓசை கேட்க முடிகிறது. தீவர்த்தியின் ஒளி தெரிகிறது. இடி முழக்கம் போல் தொண்டையை கணைக்கும் ஒளி கேட்கிறது. சின்ன பழுவட்டரையர் வருகின்றார். அவரோடு இன்னும் பலர் வருகின்றனர். அவர் வரும் பொழுது வானதி தேவி அங்கே நிற்க கூடாதே. தேவி போய்விடுங்கள், போய்விடுங்கள் என்று கூறலாமா? அப்படி கூவுவதால் வருகின்றவர்களின் காதிலும் விழுந்து விடுமே. பிறகு அதோ வானதி கீழே உட்காருகின்றார்களா அல்லது சாகின்றார்களா? ஐயோ, இதென்ன கஷ்டம் தேவி! உங்களை கண்டுவிட்டால் பழுவேட்டரையர் அது பற்றிய கற்பனையை பெரிதுபடுத்தி விடுவாரே. பாதாள சிறைச்சாலைக்கு கொடும்பாளூர் இளவரசி ஏன் வந்தாள் என்று ஆராய்ச்சி செய்வார். முன்பே அவருக்கு கொடும்பாளூர் சிற்றரசர் பூதி விக்ரம கேசரியை கண்டால் பிடிக்காது. இப்பொழுது என்ன செய்வார்? நான் தப்பி செல்ல கொடும்பாளூரார் தன் மகளது உதவியோடு சதி செய்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டுவாரே. ஐயோ, இது என்ன சோதனை! அந்த வேங்கை ஏன் அப்படி கர்ஜிக்கிறது என்று கேட்டவாறு பழுவேட்டரையர் அதோ வந்து கொண்டிருக்கின்றார். தீவர்த்தியின் ஒளியும் அதோ நெருங்கி வந்து விட்டது. இன்னும் கொஞ்சம்தான், ஒளி தெளிவாக வானதி சாய்ந்து கிடக்கும் இடத்தில் வீழும். அவர் வானத்தியை கண்டுவிடுவார். வந்தியத்தேவன் இதயம் படபடுத்தது. அப்போது ஓர் எதிர்பாராத நிகழ்ச்சி நடந்தது. அதை கண்டோ என்னவோ வந்தியத்தேவன் ஆ என்று கூவினார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.